தென்றல் May 2012 ஹூஸ்டனில் இருந்த சந்திரமௌலி அவர்கள் எழுதியுள்ள குறு நாவல் தொடர் சில மாற்றங்கள் பகுதி 12 ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். இதுவரை பிரபல மருந்து கம்பெனி நிர்வாகியான ஸ்ரீ என்கிற சீனிவாசன் வேலை நிமித்தமாக சென்னையிலிருந்து நியூயார்க் வருகிறான். வழியில் தன் நண்பன் தினேஷ் வீட்டில் நியூஜெர்சியில் ஒரு இரவு தங்கும் போது தினேஷ் வேலையிழந்து தவிக்கும் தன் மற்றொரு அமெரிக்க நண்பன் ராஜுக்கு வேலை கேட்கிறான். ராஜின் தகுதிகளில் திருப்தியிலும் ஸ்ரீ அவனுக்கு வேலை தருவதாக வாக்களிக்கிறான். ஆனால் மேலும் ராஜின் விவரங்களை பார்க்கும்போது அவன் தன்னோடு சிறு வயதில் ஒன்றாக படித்து தன் வாழ்வில் ஆறாத தழுமையை ஏற்படுத்திய ரங்கராஜன் என்பதை அறிந்து கொண்டு தன் எண்ணத்தை மாற்றிக்கொள்கிறான். பழிவாங்கும் எண்ணத்தோடு தன் பள்ளி நாட்களையும் ரங்கராஜோடு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களையும் அசை போடுகிறான். இவை எதையும் அறியாத ரங்கராஜன் தன் மனைவி கவிதாவை வேறு இடத்தில் விட்டுவிட்டு குழந்தை நித்யாவோடு தினேஷ் வீட்டுக்கு செய்தியை சந்திக்க கிளம்புகிறான். நடுவழியில் மழையில் மாட்டிக்கொள்கிறான். ராஜை அழைத்து வர தினேஷ் ஸ்ரீயுடன் கிளம்புகிறான். ஸ்ரீ தனக்கு ஏற்பட்ட காயத்தை மேலும் நினைவு கூர்ந்தவாறே ராஜை பழி தீர்க்கும் எண்ணத்தில் காரை செலுத்துகிறான். ஸ்ரீ பழி தீர்த்தானா? ராஜுக்கு வேலை கிடைத்ததா? அவன் கஷ்டம் தீர்ந்ததா? ராஜ் இன்னும் யோசித்துக் கொண்டிருந்தான். ஆனால் அவனால் ஸ்ரீயை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. தினேஷ் வீடு இருந்த மொத்த தெருவுமே ஏதோ ஊரடங்கு உத்தரவு போடப்பட்ட இடம் போல ஆளரவம் இல்லாமல் இருந்தது. அமெரிக்க வீதிகளில் சகஜமானாலும் ராஜுக்கு அந்த சூழ்நிலையின் நிசப்தம் இன்னும் இறுக்கத்தை ஏற்படுத்தியது. கராஜ் கதவு ரிமோட் டைவ் நிதானமாக திறந்தாலும் அந்த இரவு வேளையில் அந்த இறுக்கத்தை குலைப்பது போல் நாராசமாக சப்தம் எழுப்பியது. அதன் சப்தம் அடங்கும் நேரத்தில் பின்சீஜிலிருந்து என்று பெரிதாக சப்தம் கேட்டது. ஒரே நேரத்தில் ஸ்ரீயும் ராஜும் திரும்பி பார்த்தார்கள். தினேஷ் தான் தலையை பிடித்துக் கொண்டு பாதி சரிந்த நிலையில் குடல் வெளியே வந்துவிடும் போல் சப்தம் எழுப்பினான். குழந்தை நித்யா மிரண்டு வீல் என்று கத்தியது. ராஜ் உடனே கார் கதவை திறந்து இறங்கி தினேஷை கைத்தாங்கலாக பிடித்து, தினேஷ் தினேஷ் வீடு வந்துருச்சு, என்ன ஆச்சு உனக்கு? கீழே இறங்கு தினேஷ் என்று ஏறக்குறைய அவனை பின் சீட்டிலிருந்து இழுத்தான். சீயும் காரை விட்டு இறங்கி, சொன்னா கேட்கறதில்லை, கண்ட நேரத்துல சோறு சாப்பிடாம தண்ணி அடிச்சா இப்படித்தான். ரங்கன், நீங்க அவனை கைத்தாங்களா அழைச்சிக்கிட்டு போய் உள்ளே விடுங்க, நான் குழந்தையை எடுத்துக்கிட்டு காரை லாக் பண்ணிட்டு வரேன் என்றான். தினேஷ் மேலும் இருமுறை என்றான். ஆனால் நல்லவேளை வாந்தி எதுவும் எடுக்கவில்லை. ராஜ் தினேஷை தாங்கி பிடித்துக் கொண்டிருந்தாலும் குழந்தை நித்யாவையே பார்த்து கொண்டிருந்தான். அது தினேஷ் போட்ட சப்தத்தில் அதிர்ந்து அழத் தொடங்கியது இன்னும் நிறுத்திய பாடு இல்லை. நித்யாவை அப்படியே விட்டுவிட்டு செல்ல மனமில்லை. தோளில் சாய்ந்திருக்கும் தினேஷையும் கீழே விட முடியவில்லை. ஒரு தந்தையின் உள்ளுணர்வு உடனடியாக வேலை செய்ய தன் செல்போனில் கவிதா அழைக்கும் ரிங்டோனை இயக்கி செல்போனை நித்யாவின் காதின் அருகில் வைத்தான். நித்யா சுவிட்ச் போட்டது போல் டக் என்று அழுகையை நிறுத்திவிட்டு கழுத்தை அந்த சிறிய இடத்துக்குள் இப்படியும் அப்படியும் திருப்பி அங்கு இல்லாத அம்மாவை தேடியது. சற்றே நிம்மதியான ராஜ், ஸ்ரீ நான் தினேஷை உள்ளே விட்டு விட்டு வரேன், நீங்க நித்யாவை பார்த்துக்கங்க, நானே திரும்ப வந்து எடுத்துக்கிறேன் என்றான். இல்லை ரங்கன், குழந்தையை நான் தூக்கிட்டு வரேன், இட்ஸ் ஓகே. அதுக்கு சொல்ல வரலை ஸ்ரீ. நித்யா ரொம்ப நேரமா வெளியில இருக்கா, அசிங்கம் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு, செக் பண்ணிட்டு டைப்பர் மாத்திட்டு உள்ளே எடுத்துட்டு போகணும். ராஜ், நீங்க தினேஷை முதல்ல உள்ளே கூட்டிட்டு போங்க, அவன் உங்க மேல அசிங்கம் பண்ணிட போறான். அவனை உள்ளே கூட்டிக்கிட்டு போகிறதை விட குழந்தையை தூக்கிட்டு வர்றது ஒரு சிரமமும் இல்லை. எனக்கும் குழந்தை இருக்கு, இதெல்லாம் பழக்கம்தான். யூ கேரி ஆன். குழந்தை பேர் என்ன சொன்னீங்க? ஆ, நித்யா. ஹலோ நித்யா குட்டி, பயந்துட்டியா? சற்று முன் குத்தல் பேச்சு பேசியவனா இப்படி பேசுகிறான் என்று ராஜ் சற்றே ஆச்சரியப்பட்டாலும் குழந்தையிடம் எல்லோரும் வாஞ்சி காட்டுவது போல் ஸ்ரீயும் காட்டுகிறான். இதை வைத்து அவன் தன் வேலை விஷயத்தில் இறங்கி வருவான் என்று நினைப்பதற்கில்லை என்று மனதுக்குள் தெளிவுபடுத்தி கொண்டான். தினேஷை திறந்திருந்த கராஜ் வழியாக தோளில் சாய்த்து கைத்தாங்களாக நடத்தி கொண்டு போனான். இப்போது தினேஷும் சற்று அடங்கியிருந்தான். நல்லவேளை மேலே அசிங்க பண்ணாமல் தப்பினோமே என்று ராஜ் நிம்மதி பெருமூச்சு விட்டான். கராஜை தாண்டி படிகளின் வழியே வீட்டில் நுழைய தினேஷை சற்றே தூக்க வேண்டியிருந்தது. ஆனால் ராஜுக்கு அவன் மனதில் இருக்கும் சுமைகளை தூக்குவதை விட அதிக சிரமமாகப்படவில்லை. உள்ளே படுக்கை அறைக்கு தினேஷை நடத்தி சென்றான். அவனை படுக்கையில் தள்ளிவிட்டு குளிர்ந்த நீரால் முகத்தை துடைத்து தெளிவிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டான். தினேஷ் தெளிந்து எழுந்தால் ஏதாவது வழி பெருக்கலாம். எதுவாயிருந்தாலும் கவிதா வருவதற்குள் தீர்மானமாகிவிட்டால் நல்லது. கவிதாவின் முன்னால் ஸ்ரீ ஏதாவது அவமானப்படுத்தினால் அது பெரிய ரசாபாசத்துக்கு வழிவகுத்துவிடும். உள்ளே தினேஷை அவனது கட்டிலில் கிடத்திவிட்டு காலணிகளை கழற்றிவிட்டு தினேஷின் கன்னங்களில் மெல்ல தட்டி, ஏய் தினேஷ், வீடு வந்துருச்சு, எழுந்துரு, கெட்ட பைசே என்று சொல்லிவிட்டு தண்ணீர் எடுத்து வர ராஜ் உள்ளே பாத்ரூமுக்குள் சென்றான். அதுவரை தளர்ந்து தள்ளாடி மயங்கிய நிலையில் இருந்த தினேஷ் ஓரக்கண்களால் விழித்து ராஜ் பாத்ரூமுக்குள் போவதை பார்த்தான். சாரி நண்பா, உனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டேன் இன்னைக்கு, இன்னும் கொஞ்ச நேரம்தான் பொறுத்துக்க, எல்லாம் நான் திட்டம் போட்டது போல தான் நடக்குது. எதிர்பாராமல் உன் கார் நின்னது, கவிதாவுக்கு வேலை போனது, எல்லாம் போனஸ் மாதிரி சேர்ந்து கை கொடுக்குது. நான் இன்னும் கொஞ்ச நேரம் கண்முழிக்க மாட்டேன். நான் கண்முழிச்சா உனக்கு கஷ்டம். இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்க மை டியர் ஃப்ரெண்ட். என் மனதுக்குள் நினைத்து கொண்டு ராஜ் திரும்ப வருவதை பார்த்ததும் முழு திருப்தியோடு கண்களை மறுபடியும் மூடிக்கொண்டான். கீழே காரின் விளக்குகள் இன்னும் ஒளி உமிழ்ந்த வண்ணம் இருந்தன. வானம் மப்பும் மந்தாரமுமாக மேகம் சூழ்ந்து இருந்ததால் நிலா ஒளியும் நட்சத்திரங்களின் ஒளியும் வெகுவாக மழுப்பப்பட்டு சுற்றி இருளோ என்று இருந்தது. அந்த பின்னணியில் பழிர் விளக்குகளோடு கார் மட்டும் ஒளிர்ந்ததும் அதனுள்ளே எந்த கவலையும் கபடமும் இல்லாமல் அந்த குழந்தை கை கால்களை அசைத்து சிரித்தது. ஏதோ தேவர் உலகத்திலிருந்து உதித்தது போல மேலும் பிரகாசமாக காட்டியது. ஸ்ரீக்கு அவனை அறியாமல் அந்த குழந்தையிடம் வாஞ்சை பிறந்தது. எந்த தகப்பனையும் போல உடனே தன் குழந்தை சித்தார்த் அதே வயதில் எப்படி இருந்தான், எவ்வளவு இன்பத்தை தன் வாழ்வில் சேர்த்தான் என்று யோசித்தான். நித்யாவுக்கு வேடிக்கை காட்டியபடியே அதுக்கு டயப்பர் மாற்றிவிட்டான். இப்போது நித்யா இன்னும் குஷியாக கழுக் என்று சிரித்து வேற்று முகம் இல்லாமல் ஸ்ரீயோடு விளையாடியது. அந்த சில நிமிட நிகழ்வுகள் மறுபடி ஸ்ரீயின் மனப்போராட்டத்தை தொடங்கி வைத்தன. சே, என்னைக்கோ சின்ன வயசுல விளைவு தெரியாமல் செய்த தப்புக்கு அந்த ரங்கனை பழிவாங்கிறதா நினைச்சு இந்த பிஞ்சு குழந்தையின் எதிர்காலத்தை இப்பவே சூன்யமாக்குறதா? மற்றவங்க வேதனையிலே சந்தோஷப்படுறது, நம்ம மனசு சந்தோஷத்துக்காக மற்றவங்களை கஷ்டப்படுத்துறது, இதெல்லாம் மோசமான சுயநல மனோபாவம். இந்த குழந்தை என்ன பாவம் பண்ணியது? சரியில்லை, இது சரியில்லை. சிறு வயதிலிருந்து சொர்க்கம் நரகம் கான்செப்டை வைத்து பயமுறுத்தி ஊட்டப்பட்ட நல்ல எண்ணங்கள், படித்த நீதிக்கதைகள், டாக்டர் சாரியின் அறிவுரைகள் எல்லாம் கலந்த மனசாட்சி தூக்கத்திலிருந்து விழித்து கொண்டு பேசியது. இந்த குழந்தை கஷ்டப்படுவது ஒரு கொலாட்ரல் டேமேஜ், இதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. அது இந்த குழந்தையின் விதி, நான் கணக்கு முடிப்பது ரங்கனிடம் மட்டுமே. அப்படி பார்த்தால் அந்த ரங்கன் செய்த தீமை என்னை மட்டும் பாதிக்கவில்லையே. என்னோடு சேர்த்து என் அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டம் அனுபவித்தார்கள், அதற்கு யார் பதில் சொல்வது? ரங்கனை பழிவாங்குவதுதான் சரி. இவ்வளவு நாள் நான் பட்ட வேதனைகளுக்கு இதுதான் சரியான நியாயம். உக்கிரமான மனது அடித்து பேசி மனசாட்சியை அடித்து விரட்டியது. ஐ எம் நாட் செல்ஃபிஷ், ஐ ஆம் கெட்டிங் ஜஸ்டிஸ் என்று வாய்விட்டு தன்னை அறியாமல் சொன்னான். நித்யாவை இன்னும் சில நிமிடங்கள் பார்த்து கொண்டிருந்தால் தன் மன உறுதி தளர்ந்து விடும் என்ற பயத்தில் நித்யாவிடமிருந்து பார்வையை விளக்கி விளக்குகளை அணைத்து குழந்தையை உள்ளே எடுத்து செல்ல நினைத்தான். மறுபடி டாக்டர் சாரி சொன்னது நினைவுக்கு வந்தது. ஒரு முறை டாக்டர் சாரியின் கிளினிக்கு போயிருந்த போது சீனுவுக்கு வலிப்பு வந்தது. அதற்கு 2 வாரம் முன்பு டாக்டர் சாரி அவன் எடுத்துக்கொண்டிருந்த மருந்துகளின் டோசேஜை குறைத்து புதிய மருந்து கொடுக்க ஆரம்பித்திருந்தாள். சில காலம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்ததால் சற்றே நிம்மதியாயிருந்த நிலையில் இடி விழுந்தது. அந்த பதட்டத்தில் அப்பாவுக்கு நிலை கொள்ளவில்லை. டாக்டர் சாரி உள்ளே போனில் யாருடனோ பேசிக் கொண்டிருந்தார். ரிசப்ஷனிஸ்டும் ஒரு ஜூனியர் டாக்டரும் தடுத்ததை பொருட்படுத்தாமல் தடதடவென்று டாக்டர் சாரியின் அறைக்குள் நுழைந்து, டாக்டர் பிளீஸ் வெளியில உடனே வாங்க, சீனுவுக்கு மறுபடி ஃபிக்ஸ் வந்துருச்சு, ரொம்ப தவிக்கிறான் என்றார். டாக்டர் சாரி கோபப்பட்டு இறைந்து நான் பார்த்ததில்லை. போனை ஒரு கையால் மூடிக்கொண்டு கத்தினார். மிஸ்டர் ராகவன், ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? சீனுவுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சுன்னா அவனை அங்கே விட்டுட்டு இங்கே ஏன் ஓடி வந்தீங்க? வெளியில என் ஜூனியர் சம்பத்திருக்காரு இல்ல, தவிர இந்த மாதிரி நடந்தா என்ன செய்யணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லை. நான் ஒரு முக்கியமான கான்வர்சேஷன்ல இருக்கேன், இப்படி பார்ஜின் பண்றீங்களே, டோன்ட் பி சோ செல்ஃபிஷ் என்றார். பின்னாலே வந்த ரிசப்ஷனிஸ்ட் சொல்ல சொல்ல கேட்காம உள்ளே வந்துட்டாரு. டாக்டர் சார், நீங்க வெளியில போங்க, டாக்டர் சம்பத் உங்க பையனை ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு என்றாள். எல்லாம் அடங்கி நாங்கள் டாக்டர் சாரியை மறுபடி என்று பார்க்கும்போது மதியம் 2 மணி. டாக்டர் சாரி இப்போது சகஜ நிலையில் உரையாடினார். அப்பாவால் காலையில் நடந்த சம்பவத்தை மறக்க முடியவில்லை. முகத்தை உம்மென்று வைத்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தார். கன்சல்டிங் முடிந்ததும் டாக்டர் சாரி அதை பற்றி பேசத் தொடங்கினார். மிஸ்டர் ராகவன், காலையில உங்களை பார்த்து கத்தியதுக்கு நான் சாரி கேட்டுகிறேன். நான் சப்தம் போட்டதுக்குத்தான் சாரி சொல்கிறேன், ஆனால் நான் சொன்ன விஷயத்துக்கு வருத்தப்படலை, நீங்க அதை மறந்துடுங்க என்றார். அப்பா சட்டே சோர்ந்த குரலில், பரவாயில்லை டாக்டர், சீனுவுக்கு ரொம்ப நாள் கழிச்சு அப்படியாகவே பதற்றப்பட்டுட்டேன். நீங்க என்னை வெளியிலே போச்சுனது கூட வருத்தமில்லை, ஆனா செல்ஃபிஷ்னு சொன்னது எனக்கு சரியா படலை. ஒரு ஜீவன் அப்படி துடிக்கும் போது யாருமே என்னை போல் பதற்றப்பட்டு என்னவாவது செய்ய நினைக்கிறது, மனுஷ இயல்புதானே. டாக்டர் சாரி உடனே பதில் சொல்லாமல் என் அப்பாவை உற்று பார்த்து கண்ணாடியை கழற்றினார். அவர் கண்ணாடியை கழற்றினால் ஏதோ முக்கியமாக ஒன்று சொல்லப் போகிறார் என்று அர்த்தம். அவருடைய மேனரிசம் எல்லாம் எனக்கு அப்போது அத்துப்படி. உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு நீங்க உண்மையா பதில் சொல்லணும் என்று சொல்லிவிட்டு பதிலுக்கு காத்திராமல், உங்க கண்ணெதிரில் ஒரு குழந்தை கடலில் விழுந்தா என்ன செய்வீங்க என்றார். ஐயோ காப்பாத்துங்கன்னு கத்தி லைஃப் கார்ட் நீச்சல் தெரிஞ்சவங்களை காப்பாற்ற கூப்பிடுவேன். குட் ஆன்சர். சரி, விழுந்தது உங்க குழந்தையா இருந்தா என்ன செய்வீங்க? இந்த கேள்வி அப்பாவை ஆட்டிவிட்டது. வந்து வந்து இன்னும் பெரிய அலை ஏதாவது வர்றதுக்கு முன்னே நானே பாஞ்சு காப்பாத்த கடலில் இறங்குவேன் என்றார். உண்மையான பதில். இன்னும் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிருங்க போதும். நான் கேட்ட கேள்வி ரெண்டிலேயுமே ஒரு குழந்தை கடலில் விழுது, ஆனா உங்க பதில் ரெண்டிலையும் வேறு. ஏன்? ரெண்டாவது கேள்வியிலே என்னுடைய குழந்தை கடலில் விழுந்தா என்ன செய்வேன்னு கேட்டீங்க. எக்ஸாக்ட்லி, அதைத்தான் நான் செல்ஃபிஷ்னு சொன்னேன். என்னுடையன்னு சொன்னதும் உங்க பதில் வேற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? நான் காலையிலே ஒரு டெர்மினலி இல் பேஷண்ட்டுக்கு நாங்க கடைசி முயற்சியா செய்யற நியூரோ சர்ஜரி விஷயமா ஒரு ஸ்பெஷலிஸ்டோட கன்சல்டேஷன்ல இருந்தேன். அதுவும் நம்ம சீனு வயசுடைய ஒரு பையன்தான். எனக்கு எல்லோரும் ஒண்ணுதான். சீனு மாதிரி கோடிக்கணக்கானவங்க இந்த நோய்க்கு ஆளாகி இருக்காங்க. எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும். நீங்க சீனு கஷ்டப்படும் போது என் பையன் கஷ்டப்படுறான்னு பார்க்காம அவன் கஷ்டத்தை தீர்க்க என்ன பண்ணணும், இவனை மாதிரி கஷ்டப்படுற மற்றவங்களுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா பதட்டமே இருக்காது. உங்களுக்கு நான் சைக்காலஜி லெசன் எடுக்கிறதுக்காக இதை சொல்ல வரலை. நான் ஃபாலோ பண்ற எனக்கு நிம்மதியை தர சில நல்ல விஷயங்களை உங்களோடு ஷேர் பண்ணிக்கிறேன், தட்ஸ் ஆல் என்றார். எப்பவுமே இந்த நான் என்னுடைய அப்படிங்கிற மனோபாவம் போயிட்டுதுன்னா எந்த கஷ்டமும் லைஃப்ல வலிக்காது, பதட்டம் இருக்காது. உங்களோட ஜட்ஜ்மெண்ட்லேயும் மற்றவங்களை நடத்துகிற விதத்திலேயும் தப்பே பண்ண மாட்டீங்க. என் அப்பா அவர் கைகளை பிடித்து குலுக்கி, தேங்க்யூ வெரி மச் டாக்டர், ஐ கம்ப்ளீட்லி அக்ரி வித் யூ. என்னாலே அப்படியே இதை ஃபாலோ பண்ண முடியுமான்னு தெரியாது, நிச்சயம் முயற்சி பண்ணுவேன். ஆனால் ஒன்று, சீனுக்கு நீங்க சொல்றது வேத வாக்கு, அவன் நிச்சயம் நீங்க சொல்றதை ஃபாலோ பண்ணுவான். சீனு நிச்சயம் செல்ஃபிஷா இருக்க மாட்டான், நான் கேரண்டி அதுக்கு என்றார். காற்று சில் என்று இப்போது பலமாக வீசியது. ஸ்வெட்டரின் மீது ஜாக்கெட்டை போட்டுக்கொண்டு குளிர் தெரியாமல் இருந்த ஜிப்பை இழுத்து விட்டு கொண்டான் ஸ்ரீ. நித்யாவுக்கு ஒரு கம்பளி துணியை போட்டி அதன் தலை காதுகளை மறைத்து தொப்பியை இழுத்து விட்டு காரை விட்டு தூக்கினான். சீனு நிச்சயம் செல்ஃபிஷாக இருக்க மாட்டான், நான் கேரண்டி அதுக்கு என்ற அப்பாவின் வார்த்தைகள் அந்த குளிர்ந்த காற்றோடு முகத்தில் அழிப்பது போல் ஓலமிட்டன. நித்யாவை அதன் பேசினெட் கூடையில் வசதியாக அமர்த்தி வெளியில் எடுத்தான். கார் கதவுகளை அடைத்து விட்டு வீட்டுக்குள் மெல்ல நடந்தான். குழந்தை அந்த கூடைக்குள் வேகமாக கை கால்களை அசைத்தது. சீக்கிரம் உள்ளே போக வேண்டும், இல்லாவிட்டால் இந்த குளிரில் குழந்தைக்கு ஜன்னி வந்துடும் என்று நினைத்து சட்டையை எட்டி நடையை போட்டான். இப்போது குழந்தை இருந்த கூடை இன்னும் வேகமாக குழந்தையின் கை கால் உதைப்பில் அசம்பாவிதமாக ஆடத் தொடங்கியது. நித்யாவை பார்த்தால் பழிவாங்கும் எண்ணம் மாறிவிடுமோ என்ற நினைப்பில் அவளை பார்ப்பதை தவிர்த்த ஸ்ரீ இந்த கூடையின் ஆட்டத்தில் அவளை பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டான். இப்போது அவன் வீட்டுக்குள்ளே நுழைந்து விட்டான். இன்னும் கூடையின் ஆட்டம் நிற்கவில்லை. கூடையை கீழே வைத்துவிட்டு நித்யாவை பார்த்தான். இன்னும் அது குலுங்கி கொண்டிருந்தது. பாப்பாவுக்கு குளிருதா, வீட்டுக்குள்ளே வந்துட்டோம் என்று சொல்லி குழந்தையை வாரி எடுத்து உடல் சூட்டில் அமர்த்த நினைத்த போதுதான் உன்னிப்பாக நித்யாவை கவனித்தான். நோ, இது குளிர் நடக்கவில்லை. ஓ நோ, இது எனக்கு ரொம்ப பழக்கமான நடுக்கம். ஐயோ, இந்த குழந்தைக்கா? குழந்தையை மெல்ல எடுத்து மெத்தண்ட போர்வையில் கிடத்தி பரபரவென எங்கத் தொடங்கினான். தினேஷை எழுப்பும் முயற்சியை கைவிட்ட ராஜ் இப்போது மாடிப்படியிலிருந்து இறங்கி வரும் சப்தம் கேட்டது. தொடரும். ஒலிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.